الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد ما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُل رَّبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم الولد سر ابيه وكما قال عليه الصلاه والسلام الا புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாகும். புனித ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்குமாறு ஏவியிருக்கிறானோ அந்த விடயங்களில் அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அவனால் தடுக்கப்பட்டு ஹராம் என்று சொல்லப்பட்ட விடயங்களை எல்லா கட்டங்களிலும் தவிர்ந்து விலகி நடக்குமாறும் முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் மஸ்ஜிதுடைய கடமையாகிய எத்திக்காஃபுடைய நியத்தையும் நினைவுபடுத்தியவர்களாக இந்த மேலான நல்ல மலில் நாம் அனைவரும் ஈடுபடுவோமாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை இந்த கண்ணியமான மார்க்கத்தை அல்லா எம்முடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வன்றி ஒரு வழிகாட்டலாக அல்லா எமக்கு இதை தந்திருக்கின்றான். இந்த வழிகாட்டலில் அல்லாவுடைய கடமைகள், அடியார்களுடைய கடமைகள் என்று அல்லா இரண்டு விதமான கடமைகளை எமக்கல்லா விதித்திருக்கின்றான். ஒன்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி போன்ற நல்ல அமல்கள், அது ஹுகூக்குல்லா, அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஒரு மனிதன் இந்த விடயத்தில் ஏதும் பொடுபோக்குத்தனம் காட்டும் பொழுது அல்லது தவறும் பொழுது அல்லது அறவே செய்யாமல் இருக்கும் பொழுது அது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள தனிப்பட்ட ஒரு அம்சம். அல்லாஹ் தயாளன், கஃபார், மன்னிக்கக்கூடியவன், நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அருளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது அம்சம்தான் மிக முக்கியமானது. ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு ஏனைய மனிதர்களோடு சம்பந்தப்படக்கூடிய பல விடயங்களை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எமக்கு காட்டி தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த விடயத்தில் தவறு இழைக்கும் பொழுது அது அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல என்பதனால், அது தனிப்பட்ட முறையில் ஒரு தௌபா செய்வதனால் அது அந்த கடமை நிறைவேறியதாக மாற மாட்டாது. மாறாக அவன் சம்பந்தப்பட்டவர்களோடுதான் அதுக்கான மன்னிப்பையும் அதுக்கான விமோசனத்தையும் அடைய வேண்டிய தேவையும் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இனிமே அல்லாஹும் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கடமைகளை போன்றுதான் அடியார்களுடைய கடமையும் பேண வேண்டிய நிலைப்பாட்டுக்கு கடமைப்பாட்டுக்கு அவன் ஆளாகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகள் எப்படி இருந்தாலும் அடியார்களுடைய கடமையும் முக்கியம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ளலாம். அதற்காக ஒன்றி அடியா அல்லாஹ்வுடைய கடமைகள் எவ்வளவு பொடுபோக்கு செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. தொழுகை அது பிரச்சனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. நோன்பு அது பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான் என்ற தைரியத்தோடு யாராவது செய்வதாக இருந்தால் அது அவனை முருத்தத்தாக மாற்றிவிடும். பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்று சிறுசாக யாருக்கும் எடுக்கவும் முடியாது. இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள் பல இருக்கின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, பல. ஒரு நீண்ட பட்டியலை நமக்கு சொல்லலாம். கண்ணியமானவர்களே, ஒரு அமீர், ஒரு நாட்டு தலைவன் தனக்கு கீழால் உள்ள பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மாமூர் பிரஜைகள் தன்னுடைய எஜமானனுக்கு தன்னுடைய தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு வியாபாரி தன்னுடைய தன்னோடு வியாபாரம் செய்யக்கூடிய நுகர்வோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நுகர்வோர் வியாபாரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாம் பக்கத்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு கடைக்காரன் பக்கத்து கடைக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாம் பாதையில் போகின்றோம் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பக்கத்தில் ஒரு வாகனம் செல்கிறது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி இன்னொரு அண்ண கடமைகளை இஸ்லாம் அழகாக தொகுத்து எமக்கு முன்னால் முன்வைத்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹும் நல்லடியார்களே, சங்கையான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பட்டியலில் ஒன்றுதான் எமது பெற்றோர்கள். எம்மை வளர்த்து ஆளாக்கி உருப்படியாக்கி சமூகத்துக்கு முன்வைத்தவர்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆன் மூன்று விஷயத்தை மிக தெளிவாக ஒன்றோடு இணைத்து பிணைத்து சொல்லியிருக்கின்றது. குர்ஆன் மூன்று விஷயத்தை ஒன்றோடு கிட்ட கிட்ட சொல்லியிருக்கின்றது. எங்கெல்லாம் துளும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அடுத்த கட்டமாக ஜகாத்தை அது வலியுறுத்துகின்றது. அக்கைமுசலா வாத்து ஜகா, 32 இடத்தில் அல்லாஹ் இதை இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதே போலதான் அத்தி உல்லா அத்தி உர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று எந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அடுத்த கட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து அல்லாஹோட சேர்த்து இணைந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். மூணாவது தலைஞர் தான் மிக முக்கியமானது. அதுதான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்களுடைய தலையை பணிய வைக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இதில் யாரையும் நீங்கள் கூட்டாளியாக்க கூடாது, இதில் யாரையும் நீங்கள் இணைக்க கூடாது, இதில் யாரையும் நீங்கள் பங்குதாரியாக்க கூடாது, இதில் யாரையும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஆனால் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது அல்ல அடுத்த கட்டமாக பெரும்பாலும் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருப்படியாக்கிய பெற்றோர்களை வணங்கக்கூடாது, மாறாக சஹ்சானன் அவர்களோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், சங்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தை குளிரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். வார்த்தைகளால் உங்களுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமா? வார்த்தையால் சந்தோஷப்படுத்துங்கள். உங்களோட பார்வையால் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? பார்வையால் சந்தப்படுத்துங்கள். உங்களோட சதக்காவால் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமா? உங்களோட நன்கொடையால் அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். எப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை வெல்ல முடியுமோ, எப்படி எப்படியெல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நீங்கள் செய்துதானாக வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராயில ஒரு பாடத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு ஆசிரியர் விளங்காத ஒரு மாணவனுக்கு ஒரு பாடத்தை சொல்வது போல அல்லாஹ் குர்ஆனில் இந்த விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய, நடைபெறலாம் என்று உத்தேசிக்கப்படக்கூடிய பல விடயத்தை அல்லாஹ் இங்கே எங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். இப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம், சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரலாம், இந்த இரண்டு சாராருக்கும் இடையில் இப்படியான பிளவுகள் பிணக்குகள் ஏற்படலாம்,
இந்த கட்டத்தில் நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு பாடத்தை வழங்கப்படுத்துவது போல அல்லாஹ் எங்களுக்கு இந்த சம்பவத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். அதைத்தான் குர்ஆன் சொல்கின்றது, வக்கபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். வக்கபா ரப்புக, ரப்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ் தவிர வேற யாரையும் நீங்க வணங்கக்கூடாது. உங்களோட தலையை பணியை வைக்கிறண்டா அது அல்லாவுக்கு மட்டும்தான், பெற்றோருக்கும் அல்ல, பெற்றோருக்கும் அல்ல. ஆனால் வபில் வாலிதைன் தானா, உங்களை பெற்று நீங்க உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கிய பெற்றோர்கள், அவர்கள் கீழ்மட்டத்துள்ளவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், பாமர்களாக இருக்கலாம், மதத்தால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம், சில நேரம் சில நேரம் மார்க்கமே வேறவாக இருக்கலாம், உங்களோட மார்க்கம் வேற, உங்களோட தாய மார்க்கம் வேற, உங்களுடைய மார்க்கம் வேற, உங்களோட தந்தையுடைய மார்க்கம் வேற, தந்தையுடைய மார்க்கம் வேறவாக இருக்கலாம். நபியிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறான், ஒரு பெண்மணி இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறார், யார் ரசூலல்ல, இன்ன உம்மி, என்னுடைய தாய் இதுவரையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது அவர்கள் என்னை சந்திப்பதற்கு வந்திருக்கின்றார்கள், நான் எப்படி நடந்து கொள்ளணும் யார் ரசூலல்லா? நபி அவர்கள் சொன்னார்கள், தாய் அல்லவா, சிதீஹா, நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். மனிதாபமான அடிப்படையில் உள்ள மார்க்கத்தில் உனக்கு அவர்களுக்கு ஒன்றுபட முடியாது, ஆனால் ஒன்றுபட வேண்டிய விடயத்தில் ஒன்றுபடலாம். அவர்களை கண்ணியப்படுத்தலாம், மரியாதை செலுத்தலாம், உணவு கொடுக்கலாம், அவர்களுடைய பணிவிடைகளை செய்யலாம், அது மனிதாபமான விடயங்கள், அதை நீ செய்தானாக வேண்டும். எனவே நபி அவர்கள் இந்த கூற்றின் மூலமாக நாம் என்ன வழங்குகிறோம், மார்க்கத்தால் வேறுபட்டிருந்தாலும் தாய் தாய்தான், தந்தை தந்தை தான். தாயுடைய இடத்துக்கு யாரையும் வைக்க முடியாது, தந்தையுடைய இடத்துக்கு யாரையும் வைக்க முடியாது. உன்னுடைய தாய் வேறு திருமணம் முடித்திருக்கலாம், வேறு உன்னுடைய தந்தை வேறு ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாம், உன்னை சிறு வயதிலிருந்து சில நேரம் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். எப்படித்தான் இருந்தாலும் உன்னுடைய இரத்தத்தோடு இரத்தமாக அங்கே இரத்தம் கலந்திருக்கின்றது, உன்னுடைய இரத்தம், உன்னுடைய இரத்தம் அல்லவா? எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் குர்ஆன் என்ன சொல்கின்றது, ஃபக்தா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. எப்படி இஹ்சான், அந்த இஹ்சானை அல்லாஹ் சொல்றான், நீ எப்படி இஹ்சான் செய்ய வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும், எப்படி பணிந்து போக வேண்டும், எப்படி நலிவு போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும், உன்னோட வார்த்தை, உன்னுடைய பார்வை, உன்னுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்றான், இம்மா யப்லுகன்ன இன்ஜக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, நீ உயிரோடு வாழும் பொழுது உன்னிடத்தில் உன்னோட பெற்றோர்கள் நீ பார்ப்பீங்க, கிபர் வயதாளியாகுவார்கள், ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவர்களாக மாறிடுவார்கள், இருவரோ அல்லது ஒருவரோ, ஒன்றில் இரண்டு பேருமே வயதாளிகள், அல்லது ஒருவர் மரணித்திருப்பார், ஒருவர் உயிரோடு இருப்பார், அல்லது ஒருவர் சிதகாத்திரமாக இருப்பார், ஒருவர் வயதாளியாக இருப்பார், கிபர் வயதை அடைந்திருப்பார்கள். அந்த வயதை அடைந்த நேரத்தில் உன்னுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும், வயதாளியாகிவிட்டால் அவர் அறியாத கோபம் வரும் சொல்வார்கள், வயதுடைய கோபம் விடுவார்கள், வயதாளிகளுக்கு பொறுமை இருக்காது, அறியாத கோபம் வரும், நாங்கள் என்னதான் செய்தாலும் நீ செய்யலுவார்கள், ஆத்திரப்படுவார்கள், ஆவேசப்படுவார்கள், அவங்களோட நோயினால் அவங்களுக்கு கோபம் வரும், சில நேரம் அவர்களுக்கு தூக்கம் போகாது, சில நேரம் அவர்கள் விழித்துக் கொண்டே இருப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள், எப்படி நாங்கள் தான் விழித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள்லாம் நல்லா தூங்குறீங்கன்னு. அவர்களுக்கு சில நேரம் வெளிவாசலுக்கு போக வேண்டி வரும், அந்த நேரத்தில் குழந்தைகள் எதிர்பார்த்துவார்கள், குழந்தைகள் பின்வாங்குவார்கள். இந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிபர் வயதாளி என்றால் சில நேரம் அவர்களுக்கு சாப்பிட தெரியாமல் இருக்கலாம், சாப்பிடும் பொழுது அப்படியே வடி அது கீழே விழும், சில நேரம் வெற்றில் வாயால் விழுந்த விழ ஆரம்பிக்கும், அது எங்களுக்கு அசிங்கமாக இருக்கலாம், எங்களுக்கு ஏதோ பார்க்கறதுக்கே ஒரு கேவலமாக இருக்கலாம், நான் ஒரு படித்தவனாக, நான் ஒரு பதவியில் உள்ளவனாக ஒரு பெரிய இடத்தில் திருமணம் முடித்திருப்பேன், அல்லது ஒரு பெரிய மக்களோடு நல்ல மக்களோடு நான் பழகியிருப்பேன், என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் அல்லது என்னை சூழல் உள்ளவர்கள் எல்லாம் உயரிய அந்தஸ்துள்ளவர்களாக இருப்பார்கள், பட்டம் பதவிகளோடு இருப்பார்கள், அவர்களுக்கு முன்னால் இவர் எப்படி நடந்து கொள்கிறார், சில நேரம் நாங்கள் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வந்திருப்போம். அந்த நேரத்தில் இவர் என்ன செய்வார்? இவர் வயதாளி, நோயாளி, ஒன்றும் தெரியாதவர், நாகரிகம் அறியாதவர், என்ன செய்வார்? வந்து முன்னே உட்காருவார், வெறும் மேலோடு உட்காருவார், சில நேரம் காலுக்கு மேல் காலை போட்டு உட்காருவார். அது எங்களுக்கு பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கும். அந்த நேரத்தில் தான் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இதைத்தான் குர்ஆன் சொல்லுங்க. கிபர் என்றால் தஃப்ஸீருடைய உலமாக்கள் குர்ஆனுக்கு இந்த கிபர் என்ற வார்த்தைக்கு, பெருசி, வயது, முதிர்வு என்ற அந்த வார்த்தைக்கு இந்த விளக்கம் அனைத்தையும் எழுதியிருக்கிறான். இப்படியான நேரத்தில் நீ பலா தகுல்லகுமா உஃப், உன்னோட வார்த்தையில சி என்று கூட வரக்கூடாது. சி என்ற வார்த்தையும் வரக்கூடாது. பெரிய வார்த்தையில சி என்கிறது ஒரு அற்பமான வார்த்தை, பெரிதா உள்ள நோக்க போறது இல்லை. ஆனா அந்த வார்த்தையை கூட நீ பேசக்கூடாது. வலா தன்னருகுமா, நீ துரத்தவும் வேண்டாம். உனக்கு சரியா இன்பம் கொண்டாட முடியாது, மனைவியோடு தனியாக இருக்க முடியாது. இவர்கள் இருக்கிறதே எனக்கு பெரிய ஒரு சுமை, எனக்கு பெரிய ஒரு பாரம். இவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது வேற வெளியாட்கள் எனக்கு அழைக்க முடியாது. இந்த கட்டத்தில் நீ இவர்களை வலா தன்னருகுமா, நீ மாறாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வகுல்லஹுமா கவுலன் கரீமன், சங்கையான வார்த்தை, மரியாதையான வார்த்தை, மனம் குளிரக்கூடிய வார்த்தை, உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. அவர்கள் என்ன வார்த்தை பேசினாலும் உனக்கு பிரச்சனை இல்லை, எப்படியும் பேசலாம். அவர்களுடைய வார்த்தை எப்படியும் வரலாம். உன்னுடைய கோபத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், உன்னை ஆத்திரப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். கரீமன், நீ சங்கையான வார்த்தை. வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மதி, நீ இரக்கத்தில் எப்படி நடக்க வேண்டும், உன்னுடைய இரக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தாழ்வடையணுமோ. நீ கேவலத்தின் உச்ச கட்டத்தை அடைந்தாலும் பிரச்சனை, நீ கேவலத்தை எடுத்துக்கொள் பிரச்சனை. உன்னுடைய தாய்க்கு தந்தைக்கு வயதாளியான அவர்களுக்கு இரக்கம் காட்டும் பொழுது சில நேரம் உனக்கு கேவலம் வரலாம். குர்ஆன் சொல்லு, நான் சொல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் சூரா அல் இஸ்ராயில் அல்லாஹ் இதை தெளிவாக விளக்கப்படுத்துகிறான். நீ கேவலத்தை உன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. மாறாக நீ எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், வார்த்தை, நடவடிக்கை, பிரார்த்தனை, உன்னோட பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? கமா ரப்பியானி சகீரா, யா அல்லா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது, ஒன்றும் தெரியாதவனாக இருக்கும் பொழுது என்னை அரவணைத்து கட்டி அணைத்து எனக்கு இரக்கம் காட்டினார்கள். இப்பொழுது யா அல்லா, அவர்கள் வயதாளியாக நோயாளிகள் ஆகிவிட்டார்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் ஆகிவிட்டார்கள், நினைவை இழந்தவர்களாக மாறிவிட்டார்கள். நீ அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்ற அந்த துவாவைத்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தரும். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனை போல பெற்றோர்களை மதிக்கும்படி வேற எந்த வேதத்திலும் சொல்லப்படாது. நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் உலகத்தில் ஒவ்வொரு தினத்தை அவர்கள் கொண்டாடுவார்கள். பெற்றோர் தினம், முதியோர் தினம், வாலிபர்கள் தினம், வயதாளிகள் தினம், இந்த முதல்ல ஒவ்வொன்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தினத்தில் அல்ல, குர்ஆன் சொல்கின்றது வாழ்நாள் பூராவும். ஒரு தினம் அல்ல, வருஷத்தில் ஒரு நாள் அல்ல, வருஷத்தில் ஒரு நாள் என்று யார் சொல்வார்கள்? யார் சொல்வார்கள்? பெற்றோர் தினம், அந்த நாளைக்கு கொஞ்சம் பேரை என்ன செய்வோம், பெற்றார்கள் கண்ணியப்படுத்துவாங்க. வயோதிகர் தினம், சிறுவர் தினம் அண்டுவார்கள், காதலர் தினம் அண்டுவார்கள், என்னமோ எல்லாம் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்கள், இஸ்லாம் சொல்லுது அவ்வாறு அல்ல. ஒரு நாள் அல்லப்பா, ஒரு வருஷம், காலம் பூராம், இரவாக இருக்கலாம், பதனாலாக இருக்கலாம். இரவிலும் உன்னுடைய பெற்றோர்களை கவன் கண்ணியப்படுத்து, பகல்லையும் உன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்து, நீ வசதியாக இருக்கும் பொழுதும் நீ கண்ணியப்படுத்து, நீ ஏழையாக இருக்கும் பொழுது உன்னை தரத்துக்கு நீ செய்வீரா. இதைத்தான் குர்ஆன் சொல்லுங்கள். நீ திருமணம் முடிக்க முன்னாலும் திருமணம் முடித்ததுக்கு பின்னாலே உன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதைகளையும் நீ செய்யத்தான் வேண்டும். இந்த குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டும். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஹதீஸை ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். புகாரியிலும் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வருகின்றது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு நபி இடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்கிறார். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஆகப்பெரிய அமல் எது என்று கேட்கிறார். சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லி வக்திஹா, நேரத்துக்கு சொல்வது. எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு யோசிக்க வேண்டிய விடயம். வாழ்நாள் பூராவும் எடுத்துக்கொள்வோம் இந்த அமலை. வாழ்நாள் என்னுடைய வாழ்க்கையில் நான் மௌத்து வரையில நேரத்துக்கு சொல்வேன். அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல், அல்லாஹ் மிக விருப்பமான ஒரு அமல். இந்த ஹதீஸை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். அடிக்கடி நாம் இதை வாசித்திருப்போம். இந்த வாழ்க்கையில் அது இருக்குதா? அது அதை கொண்டு வருவதற்கு நான் என்ன முயற்சியும் உண்டு? அல்லாஹ் விரும்பக்கூடிய ஆகப்பெரிய அமல் நேரத்துக்கு தொழுவது. தொழுகைக்கு ஏற்ற மாதிரிதான் என்னுடைய அனைத்து வேலைகளையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். தொழுகைக்கு ஏற்ற மாதிரி, வேலைக்கேற்ற மாதிரி தொழுகை அல்ல, தொழுகைக்கேற்ற மாதிரி பிரயாணம், பிரயாணத்துக்கேற்ற மாதிரி தொழுகை அல்ல, திருமணத்துக்கேற்ற மாதிரி தொழுகை அல்ல, வியாபாரத்துக்கேற்ற மாதிரி தொழுகை அல்ல, தொழுகைக்கேற்ற மாதிரி வியாபாரம். நான் இப்ப வியாபாரம் பண்ணினா இந்த அவ்வளவு வக்தி இல்லாம போய் மூடுங்க கடையை, எந்த நஷ்டமும் உண்டாக மாட்டான், எந்த நஷ்டமும் உண்டாகாது, அல்லாஹ் நஷ்டப்படுத்த மாட்டான். ஏன் படைத்த இறைவனுக்கு சுஜூத் செய்ய விரும்புகிறோம்? கண்ணியமானவர்களே, ஒரு உறுதிமானத்தை எடுத்துக்கொள்வோம், நேரத்துக்கு தொழுவோம். இன்ஷா உறுதி எடுத்தால் அல்லாஹ் அதுக்கு நேரம் தந்துதான் ஆகுவான் நிச்சயம். இரண்டாவது கேட்டார்கள், சும்மா ஐயும் யார சொல்றா, அதுக்கு அடுத்து எது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, அவர்களை மதித்து நடப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவதெல்லாம். எனவே கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்ல புத்திமதிகள் தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லும். குர்ஆன் சொல்லுகின்றது கேட்கக்கூடியவைகள் தான், அறிந்தவைகள் தான். இங்க யாரும் இந்த சம்பவம் தெரியாதவர்கள் அல்ல, கேட்காதவர்கள் அல்ல. பல பயான்களை கேட்டிருப்போம், பல பல வாசித்திருப்போம். நான் இதுக்கு தகுதியானவனா? என் வாழ்க்கையில் இது என்ன இருக்கின்றது? கண்ணியமானவர்களே, என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக இதையெல்லாம் செய்தார்கள், இதையெல்லாம் உலகத்தில் சாதித்தார்கள், விழித்திருந்திருப்பார்கள், கண் விழித்திருந்திருப்பார்கள். எத்தனை இரவுகள் தூங்காமல் அவர்களுடைய இரவுகள் கழிந்திருக்கும். ஏன் குழந்தை அழுகின்றது? நான் தூங்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை தூங்க வேண்டும். நான் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை சாப்பிட வேண்டும், என்னுடைய குழந்தை சாப்பிட வேண்டும். ஆயிஷா நாஹி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி ரெண்டு குழந்தைகளோடு வருகிறார். ரெண்டு குழந்தைகள், ஆயிஷா நாஹி மூன்று பேரித்தம்பளங்களை கொடுத்தார். மூன்று பேரித்தம்பளங்களில் ஒவ்வொரு பேரித்தம்பளத்தையும் அந்த அந்த பெண்மணி, அந்த தாய் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு ஒன்றை தனக்கு வைத்துக் கொண்டார்கள், தனக்கண்டு வைத்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, தனக்கண்டு வைத்து சாப்பிடாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் ஒன்றை அவசரமாக சாப்பிட்டு விட்டு தாயிட முகத்தை பார்க்கிறார்கள். தாயே சொல்ல முடியாது, பசி என்கிறது அவருடைய பார்வையின் மூலமாக வழங்கி கொண்டார். குழந்தைகள் அல்லவா, தாயுடைய உள்ளத்தை பாருங்க, தனக்கு பசிதான் ரெண்டாக கிழித்து அதை அப்படியே தந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை கொடுத்து விட்டு ஆயிஷா நாய் ஆச்சரியப்பட்டார்கள். நபியிடத்தில் வந்தார்கள். நபி அவர்கள் வந்தது இந்த சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு பெண்மண் நடந்து கொண்ட முறை ரெண்டு ரிவாயத்து வருகின்றது, ஒரு ரிவாயத்தில் வருகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த தாய் செய்த நல்ல மழை பார்த்து அல்லா இப்பவே அவக்கு அல்லா சொர்க்கத்தல்லா. இன்னொரு விவாதத்தில் வருகின்றது, அந்த தாய் நடந்து கொண்ட அந்த இறக்க பாசத்தின் காரணம் அல்லாஹ் அவளுக்கு ரஹமத் செய்து விட்டான் என்றும் வருகின்றது. கண்ணியமானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் என்றால் இவ்வாறுதான். சில நேரம் சில குழந்தைகள் கத்துவார்கள், அழுது அழுவார்கள் நோயின் காரணமாக. சில பெற்றோர்கள் நினைப்பார்கள், யா அல்லாஹ் அந்த நோயை நீ எனக்கு தந்து விடு, என்ற தன் குழந்தைக்கு அந்த நோயை நீ சுகமாக்கும், நான் சகித்துக் கொள்வேன், நான் பொறுத்துக் கொள்வேன். இப்படி பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து வளர்த்தவர்கள் தான் நான். இப்படி எங்களுக்காக எப்படி ஏற்றிப்பட்டிருப்பார்கள், எங்களுக்காக வேண்டி எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக இருப்பார்கள் அந்த பெற்றோர்கள். சில நேரம் அவர்கள் இப்பொழுது உயிரோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள், சில நேரம் மண்ணறையில் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பெற்றோர்கள் நாங்கள் எழுந்திருப்போம். நித்திய முத்தமிட்ட வரலாறு எப்பொழுதாவது உண்டா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்வோம் என்றா, வீட்டுக்கு வெளியிலிருந்து வந்தா முதலாவது நடக்கக்கூடிய வேலை என்ன? தாயிட தந்தையுடைய நெத்தி அப்படி கட்டி மொத்தம் விடுவார். கண்ணியமானவர்களே, கூடாது. ஆனா இஸ்லாத்தில் அது கூடாது. அந்நியவர்கள் ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார். முதலாவது தாயிட தந்தையிட காலில் விழுவார்கள், இஸ்லாம் அதை தடுக்கின்றது. ஆனா எங்களுக்கு சஹாபாக்கள் வேறு வழியை காட்டி தந்திருக்கின்றார். என்ன வழி? தாயிட தந்தையுடைய நெத்தியை முத்தமிடும் பணி. காலை அல்ல, நெத்தி நாங்கள் முத்தமிடுவோம். இந்த சுண்ணத்தை, இந்த நடைமுறையை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம், உலகத்துக்கு வழங்கப்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமது தாயும் தந்தையும் சுபஹான் அல்லாஹ், நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டிருப்பார், எத்தனை நாள் வெயில காய்ந்திருப்பார், எத்தனை நாள் மலையில நலைந்திருப்பார், எத்தனை நாள் மலையில நலைந்திருப்பார், எத்தனை நாள் இன்னொத்த போய் கடன் கேட்டிருப்பார்கள், இன்னொத்த போய் கடன் கேட்டிருப்பார்கள். நாங்கள் பெருத்ததுக்கு பின்னாலும், நாங்கள் ஆளாகியதுக்கு பின்னாலும் எங்களோட திருமணத்துக்காக எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். எங்களோட நோயின் காரணமாக அவர்கள் வடித்த கண்ணீர் துளிகள் அது ஆயிரம் ஆயிரம் துளிகளாக இருக்கலாம், ஆயிரம் ஆயிரம் துளிகளாக இருக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, அதுதான் குர்ஆன் சொல்கின்றது. என்ன தெரியுமா, இந்த பெற்றோர்ல இருவரில் நீங்க உயர்ந்தவர், மிக நன்றிக்கு தகுதியானவர் உங்களோட தாய். நபி இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார் சொல்லலா ஐயும் நான் கூடுதலாக யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாய் என்றார்கள். அது கடுத்ததும் தாய் என்றார்கள், அது கடுத்ததும் தாய் என்றார்கள், நாலாவது முறைதான் தந்தை என்றார்கள். காரணம் என்ன தெரியுமா, ஒரு குழந்தை தந்தையை விட தாய் தான் பல சிரமத்துக்கு ஆளாகி அந்த குழந்தையை உருவாக்குறார், அந்த குழந்தையை உருவாக்குறார். ஒன்பது மாதங்கள் சுமாராக தந்தை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறார், ஒரு பொருளை ஒரு மனிதரும் சுமக்கலாம், ஆனா தாய் நடக்கும் பொழுது எவ்வளவு சிரமம், மூச்செடுக்கும் பொழுது எவ்வளவு சிரமம், தூங்கும் பொழுது எவ்வளவு சிரமம், நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக மூச்சு விட முடியாது, அவசரமாக நடக்க முடியாது. நாம் வெளிவாசலுக்கு போனால் தேவையான அமைப்பில் அந்த வெளிவாசல் தேவையை நிறைவேற்றுவதற்காக உட்கார முடியாது, உட்கார முடியாது. ஒரு தாய் செய்யக்கூடிய தியாகத்தை பார்த்து, அது குழந்தை வயிற்றுல திரும்பும் பொழுது தாய்க்கு வரக்கூடிய வேதனைகள் என்ன, வேதனைகள் என்ன. அது மட்டுமா, குர்ஆன் என்ன சொல்கின்றது, குர்ஆன் என்ன சொல்கின்றது, சுப்ஹான் அல்லாஹ், குர்ஆன் அற்புதமானது. குர்ஆன் சொல்லுகிறது என்ன தெரியுமா, உன் தாயத விஷயத்துல ஹமரத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஹ்னன் அலா வஹ்னின், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் பாராமல், சிரமத்துக்கு மேல் சிரமம் பாராமல் உன்னை அவள் சுமந்து கொண்டிருந்தான், உன்னை தூக்கி கொண்டிருந்தான். நடந்தாலும் கஷ்டம்தான், இருந்தாலும் கஷ்டம்தான், சாப்பிட்டாலும் கஷ்டம்தான், தூங்கினாலும் கஷ்டம்தான், மூச்செடுக்கும் பொழுதும் கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். உன்னை பெறக்கூடிய நேரத்தில் பட்ட வேதனை அது போதாததற்கு ரெண்டு வருடங்கள் அவளுடைய இரத்தத்தை உனக்கு பாலாக தந்தான், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய முழு இரத்தத்தை மெல்லவா நாம் இழுத்தெடுத்தோம். ஒரு தாய் தனக்கு உடம்பில சக்தி இல்லை, பால் இல்ல, இருந்தாலும் குழந்தை விடாது, குழந்தை விடாது. அந்த குழந்தை என்ன செய்யும், மார்பில வாயை வைத்து இழுக்க ஆரம்பிக்கும். தாயோ சக்தி இல்ல, உடம்பில ரத்தம் இல்ல, மகனே நீ குடிப்பீரா, மகனே உனக்கு ஏழுமண்டா நீ எடுப்பீரா. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, எனக்கும் தாய் உண்டு, உங்களுக்கும் தாய் உண்டு. எங்களுடைய தாய்மார்கள் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில தான் எங்களை வளர்த்தெடுத்தார்கள், எங்களை ஆளாக்கினார்கள், உருப்படியாக்கினார்கள். இதைத்தான் உமரே ரதி அல்லாஹூன் அவர்கள், உமரே ஃபாரூக் ரதி அல்லாஹூன் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து பெருமையாக கேட்கிறார், பெருமையாக கேட்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய தாய் கட்டிலோடு நோயாளியாக இருக்கிறார், நான் அவளை துப்புரவு செய்து தலையில சுமந்த வண்ணம் காபத்துல்லாவை நான் அப்படி தவாப் செய்து ஏழு முறை சுத்தினேன், என் தாய்க்கு செய்த கடமை முடிந்து விடுமா என்று கேட்டார்கள். நாங்கள் யாரும் அப்படி செய்திருக்க மாட்டோம், இந்த தாயை தள்ள தூக்கி கொண்டு போனவர்கள் பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டார்கள், பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, தலையில தூக்கி வைத்துக் கொண்டு அவர் தவாப் செய்து விட்டு உமர் ரதி அல்லாஹ்வுல வந்து இப்படி கேட்கிறார்கள். உமர் ரதி அல்லாஹ்வுல சொன்னார்கள், மனிதா, ஏ மனிதா, நீ ஏழு முறை சுத்தி விட்டு நீ பெரிசாக நீ சொல்கிறாய், நீ செய்த இந்த அமல் இருக்குது அல்லவா, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பட்ட விட்ட மூச்சுக்கள் ஒரு மூச்சுக்கு கூட இது சமனாக மாட்டார், ஒரு மூச்சு, ஒரு மூச்சுக்கு கூட அது நீ ஆக மாட்டார். இன்னொரு மனிதர் வந்து அதே உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என் தாய் கட்டிலோடு இருக்கிறார்கள், நான் தான் மலஜலத்தை அள்ளுகிறேன், நான் தான் துப்புரவு செய்கிறேன், நான் பல வருடங்களாக இதை செய்து வருகிறேன், தாய்க்கு செய்த கடமை இத்துடன் முடிந்து விடுமா என்று கேட்ட நேரத்தில் உமர் ரதி அல்லாஹு சொன்னார்களே, மனிதா, நீ சிறுவனாக இருக்கும் பொழுது உன்னுடைய எத்தனை முறை உன்னுடைய மலஜலத்தை அள்ளிப்பார்கள், நீ அருவறுப்போடு தான் இதை செய்கிறாய், உன் தாயோ நீ மலஜலம் கழிக்காவிட்டால் கதறுவாள், பதறுவாள், வைத்தியர் இடத்துல ஓடுவாள், அதை பார்த்து சந்தோஷப்படுவாள். அவள் விருப்பத்தோடு செய்தார்கள், நீயோ கண்ணை பொத்திக் கொண்டல்லவா செய்கிறாய். எனவே இதுவும் அதுவும் எப்படி நிகழாக மாட்டேன். கண்ணியமானவர்களே, உண்மையில் நாம் கண்ணியப்படுத்த வேண்டியது எமது பெற்றோர்கள். அவர்கள் என்னதான் குறைபாடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னதான் அவர்களிடத்தால் தவறுகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மரியாதை செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான ஹதீஸ்கள் இதுக்கு இருக்கின்றன. ஒரு மனிதன் ஒரு தாயை சும்மா பார்த்து கொண்டிருக்கிறான், தந்தையை சும்மா பார்க்கிறான், சிரிக்கிறார், சந்தோஷப்படுத்துறார், சதக்காவ கொடுக்கிறார், எவ்வளவு சந்தோஷம். இந்த தாயுடைய துவா எப்படிப்பட்ட துவாக்கள், எப்படிப்பட்ட துவாக்களுக்கு ஆளாகுவார் அவர். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் மறுபக்கத்தையும் நாம் பார்க்கிறோம், மறுபக்கமும் இருக்கின்றது. நபி அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கை செய்தார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளும் முறை, உள்ளத்தை நோவித்தால், கண்ணீரை வடிக்க வைத்தால், உள்ளத்தை மனதை புண்படுத்தினால், வார்த்தையால செயலால சொல்லால எதுவாலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது நடந்துவிட்டால் அவன் உஹூக்குல் வாலிதெயின், பெற்றோர்களை நோவித்த குற்றத்துக்கு அவன் ஆளாக. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டு கேட்டார்கள், அதாவது நபிக்கும் பி அக்பர் கபாயிர், உங்களுக்கு நான் பெரும்பாவத்திலும் மிக பெரும்பாவங்கள், ஜினா பெரும்பாவம், களவு பெரும்பாவம், வட்டி பெரும், அதல்ல அதை விட பெரிய பாவம் உங்களை சொல்லவா என்று கேட்டது சஹாபாக்கு. பராயா சொல்லலாம், கட்டாயம் சொல்லுங்க யார சொல்லலாம். சொன்னார்கள், அல் இஷ்ராக் பில்லா, அல் இஷ்ராக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதன். இரண்டாவது சொன்னார்கள், உஹூக்குல் வாலிதெயின், பெற்றோர்களை நோவிப்பது என்றார்கள், பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்துவது, அவர்களுடைய கண்ணீரை வடிக்க வைப்பது. மூன்றாவது சொல்லும் பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்த நபி அவர்கள், சாய்ந்து கொண்டிருந்த நபி அவர்கள் எழும்பினார்கள், எழும்பி சொன்னார்கள், மூன்றாவது அவதூறு சொல்வது, கதுபுல் முஹ்ஸனாத், தெரியாமல் அறியாமல் அவசரப்பட்டு வந்த செய்திகளை வைத்து தடார் தடார் என்று செய்வார்கள், அவதூறு சொல்லி போடுவார்கள், யாரும் செய்யக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கின்றது, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சற்று நேரமாவது, கொஞ்ச நேரமாவது ஒரு தாயுடைய வதுவாவுக்கு ஆளாகக்கூடாது, தாயுடைய வார்த்தைகளுக்கு ஆளாகக்கூடாது. ஜுரைத் ஒரு நல்ல மனிதர் தான், ஒரு சாலிஹான மனிதர், அவர் வணங்கிக் கொண்டிருந்தார். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அவர் வணக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். தாய் அறியாதது தெரியாது, மகனே என்று ஒரு நாள் அழைக்கிறார், அவரோ பார்த்தார், தாய் அல்லவா அழைக்கிறார், நான் அல்லாவோடு அல்லவா இருக்கிறேன், அவரை வணக்கத்தில் ஈடுபட்டார். இரண்டாவது முறை மகனே என்று கூப்பிடுறார், இல்ல வணக்கம் தானே பெருசன், வணக்கத்தில் ஈடுபட்டார். மூணாவது முறையும் அழைத்தும் அதே நிலைப்பாட்டில் அவர் இருந்து விட்டார். இப்பொழுது தாய் அப்படி வார்த்தை பேசக்கூடாது, பெற்றோர்களை வழங்கிக் கொள்ளுங்கள், எந்த ஒரு கட்டம் வந்தாலும் குழந்தைகளுக்கு பதுவா மட்டும் செய்யக்கூடாது, என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை. தாய் ஒரு வார்த்தையை சொன்னான், மகனே நான் உன்னை மூணு முறை அழைத்தேன், நீயே என்னுடைய அழைப்பே ஏற்கவில்லை, பெரிதுபடுத்தவில்லை, அல்லாஹ் உன்னை விபச்சாரத்தை கொண்டு சோதிக்காமல் கேவலப்படுத்தாமல் அல்லாஹ் உன்னை மௌத்தாக்க மாட்டான் சொல்லி ரெண்டு நாள் ஆகல. ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோட இந்த கூடாரத்துக்கு முன்னால் வந்து நின்று விட்டார்கள். ஊர் மக்கள் பார்த்தார்கள், இவர் பெரிய அவுளியா போல் இருக்கிறார், இவர் இந்த வேலை தானே செய்திருக்கிறார். தீர விசாரிக்காமல் என்ன செய்தார்கள், அவட கூடாரத்தை எல்லாம் நொறுக்கி அடித்து அவரை விழுத்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் முன்வைத்தார். ஆனால் உண்மையில் இவர் இந்த தவறை செய்யல, அல்ல இந்த தாயுடைய வதுவாவுக்கு ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்தான், இருந்தும் இவர் நல்லவர் என்பதையும் அல்லாஹ் காட்டி விட்டான். இப்பொழுது அவர் சொன்னார், நான் அல்ல இந்த குழந்தையின் தந்தை, இந்த குழந்தையே சொல்லும், அந்த குழந்தை பேசிச்சு, இந்த குழந்தை சொல்லிச்சு, இவர் அல்ல என்னுடைய தந்தை, இதோ இந்த ஆட்டு இடையன் என்று அந்த ஆட்டு இடையனை காட்டி கொடுத்தார் அந்த குழந்தை. இப்பொழுது ஊர் மக்கள் பார்த்தார்கள், ஓ நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம், பெரிய குற்றம் அல்லவா செய்து விட்டோம், என்ன செய்ய, நான் உங்களுக்கு என்ன செய்ய, உங்களோட வீட்டை தங்கத்தால கட்டித்தரும். அவர் சொன்னார், தங்கம் அல்ல தேவல்ல, இருந்த மாதிரியே கட்டிட்டாங்கன்னா. கண்ணியமானவர்களே, நாம் என்ன இந்த ஹதீஸை எதுக்கு எழுதுகிறார்கள் என்றால், தாயுடைய வதுவா காலாகக்கூடாது, தாயுடைய வதுவாவுக்கு காலாகக்கூடாது. அதிலும் குறிப்பாக கண்ணியமானவர்களே, சமகாலத்திலும் நாம் பார்க்கிறோம், எப்படி உலகத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒரு தண்டனை, ஒரு பாவத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் கொஞ்சம் தாமதப்படுத்துவான், அவகாசத்தை அல்லாஹ் கொடுப்பான். சில நேரம் உலகத்தில் ஒன்றையுமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஆகரத்தில் கொடுப்பான். ஆனால் இல்லா உப்புக்கல் வாரிதேன், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நோவினை தவிர, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய நோவினைக்கு அல்லாஹ் உலகத்திலே அல்லாஹ் பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுத்துருவான், தண்டனை அல்லாஹ் கொடுத்துருவான், தண்டனை கிடைத்தே ஆக மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, எங்கே மல்ல சஹாபாக்களுடைய காலம் அல்ல, எங்கட காலம், எங்கட காலம், எங்கட நாடு, எங்கட தெரிஞ்ச காலத்தில் ஒருவர் தன்னை தாய போய் நோவினப்படுத்துறார், ஏதோ ஒரு பொருளை கேட்கிறார், ஒரு சொத்தை கேட்கிறார், தாய் கொடுக்க மறுக்கிறார். இவன் என்ன தெரியுமா செய்தான், காலை தூக்கி தன்னுடைய மார்பில தான் நடிக்கிறான். தாய்க்கு வந்து ஒரு கவலம், ஒரு கவலை வந்து விட்டது. அந்த தாய் சொன்னால், மகனே, நான் உனக்கு பால் தந்த எடுத்துக்கல்லவா நீ அடித்தாய், உன்னுடைய சண்டித்தனத்தை நீ என்னுடைய மார்பில் அல்லவா காட்டி விட்டாய், சண்டியனுக்குள்ள சாவு சந்தியில தான் இருக்கும் என்று சொல்லி ரெண்டு நாள் புகழ்ல அவன் சாவு சந்தியிலே இருந்தது. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, பெற்றோர்களும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, குழந்தைகளும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாம் எந்த நிலைமை வந்தாலும் பெற்றோர்களுடைய துவாசில் ஏதும் தவறு வந்தால், நடந்திருந்தால், நாம் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறது தான் மிக அழகான முறை. கண்ணியமானவர்களே, சில நேரம் பெற்றோர்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் அவர்களை நாம் இழந்திருப்போம். ஒரு சஹாபி இதே கேள்வியை வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த பெற்றோருக்கு நிறைய தவறு செஞ்சிட்டேன், ஆனா மன்னிப்பு கேட்கணும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. கபரோடு போய்விட்டார்கள், என்ன செய்ய ரசூலுல்லா? நபி அவர்கள் சொன்னார்கள், நீ அவர்களுக்காக துவா செய்வீராக, நீ கொடுக்கும் சதக்காவை அவர்களுடைய பேரிலே கொடுப்பீராக என்று நபி அவர்கள் வழிகாட்டினார், புத்திமதி சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் பல விடயத்தை நாம் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் பெற்றோர்கள் கடன்பட்டிருந்தால், பெற்றோர்கள் ஏதாவது கடனாளியாக இருந்தால், அந்த கடனை நிறைவேற்றும் பொறுப்பையும் குழந்தைகள் தான் எடுக்க வேண்டும் என்றும் ஹதீஸ் காட்டுகின்றது, ஹதீஸ் வழங்கப்படுத்துகின்றது. நாம் நினைக்கிறோம், யாராவது மூத்தானா, நாலு கடமை என்று எல்லோருக்கும் தெரியும், ஐந்தாவது ஆறாவது கடமையும் இருக்கின்றன. அதுதான், நமது பெற்றோர்கள் மரணித்து விட்டால், அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகாதவர்களாக இருந்தால், அவர் ஹஜ்ஜி கடமையாகும், ஹஜ்ஜி செய்யாதவர்களாக இருந்தால், முதலாவது அவர்களுடைய சொத்தை நாம் ஹஜ்ஜி செய்விக்க வேண்டும். ஜக்காத் கொடுக்காதவர்களாக இருந்தால் ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். கடனாளிகளாக இருந்தால் கடனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதுதான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் கண்ணியமும் கடமையும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த வகையில் அந்த கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக, நிலைமைகளை சீராக்குவானாக, கண்ணியத்தோடு மரியாதையோடு வாழ வைப்பானாக, அவனுடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வா ஆஹ்ரத் வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.